மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது முதல் ஊவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினோடாக வரலாறு பாடம் தொடர்பான விளக்கத்தினை வழங்குவதற்காக உங்களுடன் இணைந்துள்ளேன். நான் ஆசிரியை திருமதி நித்ய வினோதினி யோகேஸ்வரன். ஐஸ்லபி தமிழ் வித்யாலயத்தின் சமூக விஞ்ஞான ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். ஆம் மாணவர்களே, இன்றைய தினம் எதிரும் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் தோற்றவிருக்கின்ற தரம் 11 மாணவர்களுக்கான வரலாறு படம் தொடர்பான விளக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அந்த வகையில் இன்றைய தினம் தரம் 10 கண்டிராசுதானி தொடர்பான விளக்கமே வழங்கப்பட உள்ளது. அதற்கு முன்பதாக வரலாறு பாட பரீட்சை வினாத்தாள் கட்டமைப்பு தொடர்பான சிறு விளக்கத்தை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் மாணவர்களே, இம்முறை பரீட்சை வினாத்தாள் கட்டமைப்பானது பல்வேறு மாற்றங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. இது தொடர்பான விளக்கம் உங்களுக்கு எதிர்வரும் பரீட்சையை எதிர்கொள்வதற்கு இலகுவாக அமையும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, வரலாறு பாட பரீட்சை வினாத்தாளானது 200 புள்ளிகளை கொண்ட வினாத்தாள் கட்டமைப்பை கொண்டது. இதன் முதலாம் பகுதி 80 புள்ளிகளை கொண்டதாகும். ஆனால் இம்முறை 40 வினாக்களை கொண்ட முதலாம் பகுதிக்கு ஒரு வினாவிற்கு 1 புள்ளி என்ற அடிப்படையில் 40 புள்ளிகள் மாத்திரமே வழங்கப்பட்டன. அடுத்த பகுதியானது 3 உபப்பிரிவுகளை கொண்ட வினா பகுதியாகும். 120 புள்ளிகளை கொண்டது. இதன் கட்டமைப்பிலேயே சில சில மாற்றங்களை நாம் எதிர்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆம் மாணவர்களே, முதலாம் வினா கட்டாயமானது உங்களுக்கு தெரியும். அந்த முதலாம் வினாவின் ஆனா பகுதி 18 புள்ளிகளை கொண்ட இலங்கை படம் உலகப்படம் குறித்தலுக்காக வழங்கப்பட்டிருக்கும். ஆவண்ணா பகுதி 3 உபபகுதிகளை கொண்டது. அதில் முதலாம் பகுதி 4 உப சுருக்க வினாக்களை கொண்டதாகவும் அடுத்த 2 பகுதிகள் தரம் 10-11 பாடநூல்களில் காணப்படுகின்ற படங்களில் இருந்து வினாவப்படும் 4 வினாக்களை கொண்டதாகவும் அமைந்திருக்கும். ஆம், இதில் சில மாற்றங்களை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். ஆம் மாணவர்களே, சீக்கிரிய ஓவியம் தொடர்பான படவினாவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வழமையாக இப்பாடப்பகுதியில் முதலாம் வினா இந்த உரு எதனை காட்டுகின்றது என்றவாறே வினா எழுப்பப்பட்டிருக்கும். ஆனால் இம்முறை இப்படத்தில் காண இப்படம் எங்கு அமைந்துள்ளது என்றவாறான வினாவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆம், இது தொடர்பான விளக்கம், இது தொடர்பான பயிற்சிகள் எதிர்வரும் பரீட்சைக்கும் உதவியாக அமையும். அடுத்ததாக வினா பகுதி 2 இலங்கை வரலாறுடன் தொடர்புடைய 6 வினாக்கள் காணப்படும். அவற்றிலிருந்து 4 வினாக்களை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அந்த 4 வினாக்களுக்கு ஒரு வினாவிற்கு 18 புள்ளிகள் வீதம் 72 புள்ளிகள் வழங்கப்படும். ஆமாணவர்களே, இந்த ஒவ்வொரு வினாவும் உபப்பிரிவுகளை கொண்டிருக்கும். இந்த உபப்பிரிவுகளின் கட்டமைப்பிலும் இம்முறை சில மாற்றங்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு கட்டுரை வினாவின் உபப்பிரிவானது 4 உபப்பிரிவுகளை கொண்டது என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். அந்த அடிப்படையில் முதலாம் உபவினா 3 புள்ளிகளை கொண்டிருக்கும். இம்முறை உபவினா 1 புள்ளிகளாகவும் 2 புள்ளிகளாகவும் பிரிக்கப்பட்டிருந்தது. அதேபோன்று இரண்டாம் உபவினா 4 புள்ளிகளை கொண்டது. இவை இம்முறை 2-2 புள்ளிகள் என்ற அடிப்படையில் ஏபி என்றவாறு பிரிக்கப்பட்டிருந்தன. அடுத்து மூன்றாம் வினா 5 புள்ளிகளை வழங்கப்பட்டுள்ள கட்டுரை வினா பகுதியாகும். அதேபோன்று 4 வினா 6 புள்ளிகளை கொண்ட வினா பகுதியாகும். இதில் மொத்தமாக 72 புள்ளிகள் உங்களுக்கு தெரிவின் அடிப்படையில் வழங்கப்படும். அடுத்ததாக உலக வரலாற்றுடன் தொடர்புடைய 2 வினாக்கள் பகுதி 3 வழங்கப்பட்டிருக்கும். அவ்வினாக்களிலிருந்து ஒரு வினாவினை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் 120 புள்ளிகளுக்கு மொத்த புள்ளிகள் இடப்பட்டு அவை 100 மட்டுப்படுத்தப்படும். ஆம் மாணவர்களே, இது தொடர்பான விளக்கம் எதிர்வரும் பரீட்சைக்கு மிக முக்கியமாகும். எனவேதான் ஆம் மாணவர்களே, இது தொடர்பான விளக்கம் எதிர்வரும் பரீட்சைக்கு மிக முக்கியமானதாகும். எனவேதான் இந்த இடத்தில் அதனை உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைத்தேன். ஆம் மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் இம்முறை பரீட்சை பெறுவேற்றிலும் சில மாறுதல்கள் ஏற்பட்டுள்ளன. இவை தொடர்பாகவும் நீங்கள் சுற்று ஆராய்ந்து பார்ப்பதும் பயனுள்ளதாக அமையும். தரம் 10 8 பாடலகான கண்டிராசுதானி தொடர்பான பல்வேறு விடயங்களை உங்களுடன் கலந்துரையாடுவதும் அதற்கான இலகு வழிகள் பலவற்றை உங்களுக்கு அறியத் தருவதும் என்னுடைய நோக்கமாக அமைந்துள்ளது. எனவே இதற்கான குறிப்புகளை எடுத்துக் கொள்வதற்கான தயார்படுத்தல்களையும் பாடநூலையும் அருகில் வைத்துக் கொண்டால் பயனுள்ளதாக அமையும். கண்டிராசதானி, இலங்கையின் இறுதி சுதந்திர அரசு. ஆமானவர்களே, இலங்கை எனும் நாட்டின் தனித்துவத்தை எடுத்துக்காட்டக்கூடிய தனிப்பெரு அரசாக காணப்பட்டது கண்டிராசதானி ஆகும். மிக நீண்ட காலமாக தனிப்பெரும் அரசாக காணப்பட்ட கண்டிராசதானியின் பல்வேறு சிறப்பம்சங்களை பின்வரும் தலைப்புகளின் அடிப்படையில் ஆராய்வது இலகுவாக அமையும். ஆமானவர்களே, கண்டிராசதானியின் அமைவிட சிறப்பு, அதேபோன்று அதன் ஆரம்பம், அதன் பரவல், கண்டிராசதானியை ஆட்சி செய்த அரசர்கள், அவர்களின் சேவைகள் என்ற அடிப்படையிலும், கண்டிராசதானியின் நிர்வாக கட்டமைப்பு, அதேபோன்று பொருளாதார கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு என்ற அடிப்படையில் பல்வேறு தகவல்களை இன்று ஆராய்வதற்கு தயாராக உள்ளோம். இதற்காக நான் குறிப்பிடும் ஒவ்வொரு விடயங்களையும் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு குறிப்புகளாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஆம் மாணவர்களே, அமைவிட சிறப்பு தொடர்பாக இங்கு பார்ப்போம். கண்டிராசதானி மத்திய மலைநாட்டை அடிப்படையாக கொண்ட ஒரு நிலத்தோற்றத்தை கொண்டது. கண்டிராசதானி சிறப்பானதொரு தரைத்தோற்ற அம்சத்தை கொண்டது. அதன் அடிப்படையில் நீரடிப்படையிலும் வனத்தின் ஊடாகவும் மலையின் ஊடாகவும் காலநிலையின் ஊடாகவும் பல்வேறு பாதுகாப்பு சிறப்பினை கொண்டுள்ளது. அது என்னவென்று பார்ப்போம். நீரரண் என்னும் பொழுது கண்டிராசதானியின் பாதுகாப்பு அரணில் மகாவலி கங்கை பெரும் பங்கினை எடுக்கின்றது. கண்டிராசதானியை சுற்றியோடுகின்ற மகாவலி கங்கை அப்பிரதேசத்தில் வாழ் மக்களுக்கு மாத்திரம் பரிச்சயமான சூழலை கொண்டுள்ளது. எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வழியாக இது காணப்படுகின்றது. அதேபோன்று வன அரண், அங்கு அமைந்துள்ள இயற்கை காடு என்று பார்க்கும் பொழுது உடமல்வத்தை காட்டினை நாம் குறிப்பிட முடியும். அடுத்ததாக கண்டியினை சுற்றி காணப்படுகின்ற மலைகள், இந்த மலைத்தொடர்களில் காணப்படுகின்ற சிறப்பம்சம் கரடுமுரடான பாதைகளையும் அங்கு காணப்படுகின்ற இயற்கை தாவர பரம்பலையும் அடிப்படையாக கொண்டது. அதேபோன்று கணவாய்களின் சிறப்புகளையும் இங்கு குறிப்பிட முடியும். ஹந்தானி மலைத்தொடர் போன்ற மலைத்தொடர்களின் சிறப்புகள் இங்கு பாதுகாப்பு அரணுக்கு உதாரணமாக காணப்படுகின்றது. இதமான ஒரு காலநிலையை கொண்ட பிரதேசமும் கண்டிராசதானியாகும். ஆமானவர்களே, வடகீழ் பருவக்காற்று, தென்மேல் பருவக்காற்று போன்ற காற்றுகளின் செல்வாக்கினை பெற்ற இப்பிரதேசம் இதன் அடிப்படையில் பல்வேறு பொருளாதார இயற்கை சிறப்புகளை விருத்தி செய்து கொண்டுள்ளது. அம்மாணவர்களே, கண்டிராசதானியின் அமைவிட சிறப்பு தொடர்பாக இங்கு நாம் பார்த்தோம். அடுத்ததாக கண்டிராசதானியின் ஆரம்பமும் பரவலும் தொடர்பாக நோக்கலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், கண்டிராசதானி இலங்கையின் இறுதி சுதந்திர அரசு. அப்படி என்றால் இந்த கண்டிராசதானி எப்பொழுது ஆரம்பமானது, யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? கோட்டை அரசனான ஆறாம் பராக்கிரமபாகு அக்கால பகுதியில் ஏற்பட்ட கிளர்ச்சி, கண்டியில் ஏற்பட்ட கிளர்ச்சி, அதனை அடக்குவதற்காக அவரது வளர்ப்பு மகனான அம்புலுகல குமாரனை கண்டிக்கு அனுப்பினான். அந்த கிளர்ச்சியை ஏற்படுத்தியவர் ஜோதிய என்பவர் ஆவார். இந்த கிளர்ச்சியினை அடக்கி கோட்டை ராசதானியின் கீழ் கண்டிராசதானியை கொண்டு வந்தார் ஆறாம் பராக்கிரம பாகு. அவ்வாறானதொரு சூழலில் அந்த கண்டிராசதானியை தனியொரு ராசதானியாக்க வேண்டும் என்ற நோக்கில் சேனா சம்மத விக்ரம பாகு 1469 கண்டிராசதானியை தனி ஒரு ராசதானியாக, சுதந்திர ராசதானியாக உருவாக்கினார். செங்கடகலே எனும் தலைநகரத்தை கொண்ட தனி ஒரு ராஜ்யமாக கண்டிராசதானி உருவானது. அதன் பின்னர் 1815 பிரித்தானியர் கைவசம் ஆகும் வரை கண்டிராசதானி தனி ஒரு அரசாக புகழ் பெற்று காணப்பட்டது. மாணவர்களே, சில முக்கியமான விடயங்களை குறிப்புகளாக எடுக்கும் பொழுது இவை வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு உதவியாக அமையும். சில விடயங்களை நான் குறிப்பிடுகின்றேன், குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். அனுராதபுர ராசதானிக்கு அடுத்ததாக நீண்ட காலம் நிலைத்திருந்த ராசதானி கண்டிராசதானி ஆகும். அதேபோன்று மாணவர்களே, கண்டிராசதானி பெரும் அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கிய ராசதானி தான். அதன் அடிப்படையில் இலங்கையின் ராஜ்யங்களான கோட்டை ராசதானி, சீதாவாக்கிய ராசதானி என்பன கண்டிராசதானியின் அச்சுறுத்தலுக்கு காரணமான ராஜ்யங்களாக காணப்பட்டன. தலைநகரம் என்று பார்க்கும் பொழுது செங்கடகல. மாணவர்களே, இங்கு ஒரு முக்கியமான விடயத்தை நான் மேலதிக விளக்கத்திற்காக குறிப்பிடுகின்றேன். கண்டிராசதானியை ஆட்சி செய்த அரச வம்சம் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது இரண்டு வகையான அரச வம்சத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது தொடர்பான விளக்கத்தை பின்னர் வழங்கலாம். சிங்கள அரச வம்சமும் தென்னிந்திய நாயக்க அரச வம்சமும் கண்டிராசதானிய ஆட்சி செய்த அரச வம்சங்களில் சிறப்பு பெறுகின்றன. அடுத்ததாக கண்டிராசதானியின் தோற்றம் பெற்ற ஆண்டு 1469. இதை ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். அதே போன்று கண்டிராசதானி வீழ்ச்சியடைந்த ஆண்டு எது? 1815. அடுத்த முக்கியமான அம்சம் என்னவென்றால், மாணவர்களே, கண்டிராசதானிக்கு வழங்கப்படுகின்ற வேறு பெயர்கள். கண்டிராசதானி பஞ்சைமலை நாடு எனவும், செங்கடகல எனவும், மகா நுவர எனவும், சிங்களத்தில் இன்றும் மகா நுவர என்றவாறே அழைக்கப்படுகின்றது என மாணவர்களே, மகா நுவர எனவும், ஸ்ரீ வர்தனபுர எனவும், மலைநாடு எனவும் அழைக்கப்படுகின்றது. பஞ்சமலை நாடு எனும் பொழுது கண்டி பிரதேசம் ஆட்சி செய்யப்பட்ட மலைநாட்டு பிரதேசங்களின் ஐந்தின் அடிப்படையிலேயே பெயர் வழங்கப்பட்டுள்ளது. உடனுவர, ஹரிஸ்பத்துவ, மாத்தலை, ஹேவாஹெட்ட, தும்பரை ஆகிய ஐந்து பிரதேசங்களே பஞ்சமலை நாடு எனும் பெயரை குறிப்பிடுவதற்கான அடிப்படையாகும். உடனுவர, ஹரிஷ்பத்துவ, மாத்தலை, ஹேவாஹெட்ட, தும்பரை ஆகிய பிரதேசங்கள் ஆகும். கண்டிராசதானியின் ஆரம்பமும் பரவலும் தொடர்பாக இங்கு பார்த்தோம். அடுத்ததாக கண்டிராசதானியை ஆட்சி செய்த அரசர்கள், அவர்களின் விவரம் தொடர்பாக நாம் அறிந்திருப்பது மிக முக்கியமாகும். கண்டிராசதானியின் அரசர்களின் செயற்பாடுகள் தொடர்பாக நாம் ஒரு ஒழுங்கில் நினைவில் வைத்துக் கொள்வது மிக அவசியமாகும். எனவே கண்டிராசதானியை ஆட்சி செய்த அரசர்களின் ஒரு ஒழுங்கினை இலகுவான ஒரு வழியினூடாக உங்களுக்கு இங்கு குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். இதனை குறிப்புகளாக எடுத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே, மிக பயனுள்ளதாக அமையும். கண்டிராசதானியை ஆட்சி செய்த முதல் அரசன் சேனா சம்பந்த விக்ரமபாகு. எனவே அங்கு ஆட்சி செய்த அரசர்களின் பெயர்களின் இரண்டிரண்டு சொற்களை சுருக்கமாக இங்கு கொண்டு ஒரு சொற்றொடர் ஒன்றினை இலகு வழிக்காக உருவாக்கியுள்ளேன். இங்கு குறிப்பிடுகின்றேன், அதனை எழுதிக் கொள்ளுங்கள். சேன ஜயா கரளி ராஜா விமல சேனா. சேன ஜயா கரளி ராஜா விமல சேனா. இரண்டாம், ராஜ விமல வீரபரா விஜய கீர்த்தி ராஜ விக்ரம. சேன ஜயா கரளி ராஜா விமல சேனா. இரண்டாம், ராஜ சேன ஜயா கரளி ராஜா விமல சேனா. இரண்டாம், ராஜ இரண்டாம் விமல வீரபரா விஜய கீர்த்தி ராஜ விக்ரம. மாணவர்களே, இந்த சொற்றொடரை மீண்டும் மீண்டும் கூறி பார்ப்பதனூடாக அரசர்களின் பெயரை ஒரு ஒழுங்கில் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ள முடியும். நான் இன்னும் உங்களுக்கு அரசர்களின் பெயரை குறிப்பிடவில்லை, இப்பொழுதுதான் குறிப்பிட போகின்றேன். எழுதிக் கொள்ளுங்கள். சேனா என்பது சேன சம்மத விக்ரம பாகு. ஜய என்பது ஜய வீர பண்டார. கர என்பது கரளியத்த பண்டார. முதலாம் ராஜ, அதாவது ராஜ என்று குறிப்பிட்டது முதலாம் ராஜசிங்க மன்னன், அதாவது சீதாவாக்கை ராஜசிங்க மன்னனே. அடுத்ததாக முதலாம் விமல தர்ம சூரியன், அம்மன்னனையே விமல என்று நான் குறிப்பிட்டேன். அடுத்தது செனரத் மன்னன். அடுத்ததாக இரண்டாம் ராஜசிங்க மன்னன். இரண்டாம் விமல தர்ம சூரிய மன்னன். அடுத்ததாக ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன், ஸ்ரீ விஜய ராஜசிங்கன், கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன், ராஜாதி ராஜசிங்கன், ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன். மாணவர்களே, இம்மன்னர்களின் பெயர்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். சுருக்கமாக, சேன ஜயா கரளி ராஜா விமல சேனா, அதாவது சேனா சம்பந்த விக்ரமபாகு, ஜய வீர பண்டார, கரளியத்த பண்டார, முதலாம் ராஜசிங்கன், முதலாம் விமல தர்ம சூரியன், செனரத் மன்னன் ஆகியோரே இவர்கள். அடுத்ததாக இரண்டாம் ராஜ இரண்டாம் விமல வீரபரா விஜய கீர்த்தி ராஜ விக்ரம. இரண்டாம் ராஜசிங்கன், இரண்டாம் விமல தர்ம சூரியன், ஸ்ரீ வீரபராக்கிரம நரேந்திர சிங்கன், ஸ்ரீ விஜய ராஜசிங்கன், கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன், ராஜாதி ராஜசிங்கன், ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன். மாணவர்களே, அரசர்களின் பெயர்களை ஒழுங்கில் நினைவு வைத்துக் கொள்வதற்காகவே இம்முறையை நான் உருவாக்கினேன். பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக இந்த அரசர்களின் ஆட்சி காலம் தொடர்பாகவும் ஒரு ஒழுங்கில் சில நுட்பங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆம், அந்த வகையில் மாணவர்களே, நீங்கள் இதை எழுதிக்கொண்டு அந்த ஆட்சி ஒழுங்கினை நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்வது மிக இலகுவாக இருக்கும். முதலாவது, சீன சம்மத விக்ரமபாகுக்கு அருகில் 14 எனும் இலக்கத்தினை இட்டுக் கொள்ளுங்கள். அடுத்ததாக 15 என்ற இலக்கத்தினை 4 முறை இட்டுக் கொள்ளுங்கள். அடுத்ததாக 16 என்ற இலக்கத்தினை 2 முறையும், 16 என்ற இலக்கத்தினை 3 முறையும், 17 என்ற இலக்கத்தினை 5 முறையும் இட்டுக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை, 14 ஒரு தடவை, 15 4 தடவை, 16 3 தடவை, 17 5 தடவை. 14 என்ற இடத்தின் பக்கத்தில், இலக்கத்தின் பக்கத்தில் 69, அதாவது 1469 உங்களுக்கு தெரியும். சேனா சம்பந்த விக்ரமபாகுவின் ஆட்சி காலம் அது, ஆட்சி ஆரம்பம் அது. அடுத்ததாக 1511, எனவே 11 அதன் கீழ் எழுதிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 52, அடுத்ததாக 82, அடுத்ததாக 92, எனவே 1591 என்ற அடிப்படையில் முதலாம் விமலதர்ம சூரியனின் ஆட்சி காலம் குறிப்பிடப்பட்டிருக்கும். மாணவர்களே, 1469 சேனா சம்பந்த விக்ரமபாகு மன்னனின் ஆட்சி காலம் அது. அடுத்ததாக 15 4 முறை எழுதியிருப்பீர்கள். அந்த 15 முதலாவது 15 பக்கத்தில் 11, அது அடுத்ததாக 51, அடுத்ததாக 81, அடுத்ததாக 92 என்றவாறு இலக்கங்களை இட்டுக் கொள்ளுங்கள். முதலாம் விமலதர்ம சூரியனின் ஆட்சி காலம் 1592 ஆரம்பம் என்றவாறு நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக 16 3 முறை இட சொல்லியிருந்தேன். அந்த முதலாவது 16 சைவர் 4, 1604, அடுத்ததாக 35, அடுத்ததாக 87 என்றவாறு இலக்கங்களை இட்டுக் கொள்ள வேண்டும். இரண்டாம் விமலதர்ம சூரியனின் ஆட்சி காலம் 1687 ஆண்டு ஆரம்பம் என்றவாறு குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்ததாக வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் பக்கத்தில் 17 ஆரம்பமாகும். முதலாவது 17 பக்கத்தில் 07 இட்டுக் கொள்வது சரி. 07 அதன் பின்னர் 39, அதன் பின்னர் 47, அதன் பின்னர் 81, அதன் பின்னர் 98 என்றவாறு இலக்கங்களை இட்டுக் கொள்வது இலகுவாக இருக்கும். ஸ்ரீ விக்ரமராஜ சிங்கனின் ஆட்சி காலம் 1798 ஆண்டு ஆரம்பமாகின்றது. அம்மாணவர்களை, இவ்வாறு இலகுவாக நீங்கள் இலக்கங்களை குறித்துக் கொண்டால் ஒவ்வொரு மன்னர்களின் ஆட்சி காலம் ஆரம்பமானதும் முடிவடைந்த காலத்தினையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ள முடியும். உதாரணமாக, சேனா சம்பந்த விக்ரமபாகுவின் ஆட்சி காலம் என்று குறிப்பிடும் பொழுது 1469 தொடங்கி ஜெயவீர பண்டார ஆட்சிக்கு வந்த அந்த காலத்தில் முடிவடையும். எனவே 1469 தொடக்கம் 1811 என்றவாறு கண்டிராசதானியின் அரசர்களின் ஆட்சி காலத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். மாணவர்களே, இது இலகுவான வழிமுறையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மாணவர்களே, கண்டிராசதானியுடன் தொடர்புடைய பல்வேறு வரலாற்று சம்பவங்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த அரசர்களின் மிக முக்கியமான சில விடயங்களை நான் குறிப்பிடுகின்றேன், குறிப்புகளாக எடுத்துக் கொள்ளுங்கள். கண்டிராசதானியின் முதல் மன்னன் சேனா சம்பந்த விக்ரமபாகு, எனவே அவர் பெயர் முன்னால் கண்டிராசதானியின் முதல் மன்னன் என்ற பெயரை இட்டுக் கொள்ளுங்கள். அவரில் தொடங்கி ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் வரையில் சிங்கள அரச வம்சம் என்றவாறு அடையாளமிட்டுக் கொள்ளுங்கள். சேனா சம்மத விக்ரமபாகு தொடங்கி ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்க மன்னன் வரையிலான ஆட்சியாளர்களை, அதேபோன்று ஸ்ரீ விஜயராஜ சிங்க மன்னனின் தொடங்கி ஸ்ரீ விக்ரமராஜ சிங்க மன்னன் வரை நாயக்க வம்சம் என்ற பெயரினை அடைப்புக்குள் இட்டுக் கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், சேனா சம்மத விக்ரமபாகுவில் ஆரம்பமான சிங்கள வம்சம் ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கனுடன் முடிவடைந்தது. எனவே கண்டிராசதானியின் இறுதி சிங்கள மன்னன் ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்க மன்னன் ஆவான். நாயக்க வம்சத்தின் முதல் மன்னன் என்று பார்க்கும் பொழுது ஸ்ரீ விஜயராஜ சிங்கனை குறிப்பிட முடியும். ஆமினும் மாணவர்களே, அடுத்ததாக ஸ்ரீ விக்ரமராஜ சிங்கன் கண்டிராசதானியின் இறுதி நாயக்க வம்ச மன்னன் என்ற அடிப்படையிலும் இறுதி மன்னன் என்றவாறும் நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுகின்றேன், கண்டிராசதானியின் சேனா சம்பந்த விக்ரமபாகு தொடங்கி ஸ்ரீ வீரபராக்கிரம நரேந்திர சிங்க மன்னன் வரையிலான ஆட்சியாளர்கள் சிங்கள அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள். அதேபோன்று ஸ்ரீ விஜயராஜசிங்க மன்னனில் ஆரம்பமான ஆட்சியாளர்கள் ஸ்ரீ விக்ரமராஜசிங்கன் வரையில் நாயக்க வம்சத்தை சேர்ந்தவர்களாக காணப்பட்டனர். எனவே கண்டிராசதானியின் முதல் மன்னன் சேனா சம்பந்த விக்ரமபாகு, கண்டிராசதானியின் இறுதி சிங்கள மன்னன் ஸ்ரீ வீரபராக்கிரம நரேந்திர சிங்கன், கண்டிராசதானியின் முதல் நாயக்க வம்ச மன்னன் ஸ்ரீ விஜயராஜசிங்கன், கண்டிராசதானியின் இறுதி மன்னன் ஸ்ரீ விக்ரமராஜசிங்கன், இறுதி நாயக்க வம்ச மன்னன் ஸ்ரீ விக்ரமராஜசிங்கன். ஆமாணவர்களே, இப்பொழுது உங்களுக்கு இது விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆம், சேனா சம்பந்த விக்ரமபாகுவின் மகனே ஜெயவீர பண்டார ஆவான். ஜெயவீர பண்டார ஆட்சிக்கால பகுதியில் கண்டிராசதானி சீதாவாக்கை ராசதியினியுடன் நல்ல நட்புறவை கொண்டிருந்ததாக வரலாற்று தகவல்கள் குறிப்பிடுகின்றன. மாயாதுண்ணியுடன் ஜெயவீர பண்டார சிறந்த ஒரு தொடர்பினை வைத்திருந்தான் என்பதும் இங்கு தெளிவாகின்றது. சீதாவாக்கை ராஜ்யமானது கண்டிராஜ்யத்தின் பல்வேறு பிரதேசங்களை தன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் காணப்பட்டதன் காரணமாக மாயாதுண்ணியின் மகனான டிக்கிடி பண்டார, ஆம் சீதாவாக்கி ராஜசிங்கன் முதலாம் ராஜசிங்கன் என்ற பெயரில் குறிப்பிடப்படுகின்ற டிக்கிடி பண்டார கண்டிராசதானியை கைப்பற்றுவதற்கு பல்வேறு விதமாக முயற்சிகளை எடுத்திருந்தான். அந்த வகையில் கரளியத்த பண்டார ஆட்சி செய்த காலப்பகுதியில் கண்டிராசதானியின் பிரதானியாக காணப்பட்ட வீரசுந்தர பண்டார என்பவரை தன் வசப்படுத்திக் கொண்ட முதலாம் ராஜசிங்கன் அவரினூடாக பல்வேறு தகவல்களை அறிந்து கண்டியை ஆக்கிரமித்தான். ஆம், கண்டியை ஆக்கிரமித்த அந்த வேளையில் கரையோரத்தை ஆட்சி செய்த போர்த்துக்கேயரிடம் கர்லியத்த பண்டாரவும் அவரது மகளும் மருமகனும் தஞ்சமடைந்தனர். ஆம், இது உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். ஆம் மாணவர்களே, கர்லியத்த பண்டாரவின் மகள் யார்? குசுமாசன தேவி. மருமகன் யமசிங்க பண்டார. இம்மூவரும் போர்த்துக்கேயரிடம் தஞ்சமடைந்த பிறகு கண்டிராசதானி சீதாவாக்கி ராஜசிங்கனின் கைவசம் சென்றது. ஆம், அடுத்த ஆட்சியாளர் கண்டியை கைப்பற்றும் வரையில் முதலாம் ராஜசிங்க மன்னனே கண்டிராசதானியின் அரசனாக காணப்பட்டான். கண்டியின் அரசனான பின்னர் முதலாம் ராஜசிங்க மன்னன் வீரசுந்தர பண்டார யாரவர்? தனக்கு உதவி செய்த பிரதானி. இவர் மீது சந்தேகம் கொண்டு அவரை கொலை செய்து நிக்கம்பிட்டிய பண்டார என்பவரை அவரது பிரதானியாக நியமித்துக் கொண்டார். ஆமாணவர்களே, இதன் அடிப்படையில் கண்டி மக்களுக்கு முதலாம் ராஜசிங்கன் மீது வெறுப்பு ஒன்று தோற்றம் பெற்றிருக்கும். அதேவேளை பௌத்த சமயத்தை கைவிட்டு சைவ சமயத்தை தழுவிக்கொண்டான் என்ற வரலாற்று தகவலையும் நாம் அறிய முடிகின்றது. எனவே கண்டி மக்கள் முதலாம் ராஜசிங்க மன்னனை வெறுப்பதற்கான பல்வேறு சந்தர்ப்பங்களும் உருவாகி இருந்தன. ஆமாணவர்களே, அடுத்ததாக முதலாம் ராஜசிங்கனின் அடுத்தபடியாக கண்டியை கைப்பற்றிய ஆட்சியாளன் முதலாம் விமல தர்ம சூரியன். யார் அந்த விமல தர்ம சூரியன்? ஆமாணவர்களே, வீர தீரம் கொண்ட ஒரு மன்னன். கண்டிராசதானியை சவால் மிகுந்த ராசதானியாக உருவாக்கிய மன்னர்களில் இவர் முக்கியமான ஒரு மன்னனாவான். ஆமாணவர்களே, இவரை பின்வரும் தகவல்களின் அடிப்படையில் நாம் அறிந்து கொள்வது மிக முக்கியமானதாகும். முதலாம் விமல தர்ம சூரியன் என்ற பெயர் கொண்டவன் இயற்பெயர் கொணப்பு பண்டார. இவரது தந்தை வீரசுந்தர பண்டார. ஆம், இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும். வீரசுந்தர பண்டார முதலாம் ராஜசிங்கனால் கொலை செய்யப்பட்ட பிரதானி. எனவே அக்கால பகுதியில் முதலாம் ராஜசிங்க மன்னனிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக போர்த்துக்கேயரிடம் தஞ்சமடைந்தார் கொணப்பு பண்டார. எனவே போர்த்துக்கேயர் கத்தோலிக்க சமயத்திற்கு அவரை மதம் மாற்றி தொன்யுவான் என்ற பெயரினை இட்டனர். சிறந்த போர் தந்திரங்களையும் போர்த்துக்கேயரின் போர் உத்திகளையும் நன்கறிந்து கொண்ட முதலாம் விமல தர்ம சூரியன் எவ்வாறாயினும் கண்டிராசதானியை தன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அதற்கான தயார்படுத்தல்களில் ஈடுபட்டிருந்தான். அந்த வகையில் கண்டிராசதானியை 1592 கைப்பற்றிய கொணப்பு பண்டார முதலாம் விமலதர்ம சூரியன் என்ற பௌத்த நாமத்தை சூடிக்கொண்டு பௌத்த சமயத்தை தழுவிக்கொண்டான். குசுமாசன தேவியை யமசிங்க பண்டாரவின் பின்னர் முதலாம் விமலதர்ம சூரியன் திருமணம் செய்து கொண்டதனூடாக கண்டிராசதானியில் புதியதோர் அரச வம்சம் உருவாகியது. புதியோர் அரச வம்சத்தை உருவாக்கிய மன்னன் யார் என்ற கேள்விக்கும் முதலாம் விமலதர்ம சூரியனின் பெயர் விடையாக அமையும். ஆமாணவர்களே, கண்டி மக்கள் பௌத்த சமயத்தை தழுவிக்கொண்ட ஒரு மன்னனையே தனது மன்னனாக கருதினர். அவர் பௌத்த சமயத்திற்கும் தனது பணிகளை சிறப்பாக ஆற்ற வேண்டும். அந்த வகையில் தெல்கமோ விகாரியில் வைக்கப்பட்டிருந்த புனித தந்ததாதுவை கண்டி தரதா மாளிகையில் பிரதிஷ்டை செய்ததும் முதலாம் விமல தர்ம சூரிய மன்னன் ஆவார். சட்ட ரீதியான ஆட்சியுரிமையை பெற்றுக்கொண்ட அதேவேளை பௌத்த சமயத்திற்கும் பல்வேறு பணிகளை ஆற்றியுள்ளான் என்பதில் ஐயமில்லை. ஆமாணவர்களே, அந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது முதலாம் விமல தர்ம சூரியனின் அரசியல் பணிகள் தொடர்பாக பார்ப்போம். மலையக ராசதானியின் ஒரு புதிய அரச பரம்பரையை உருவாக்கியவர் இவர் ஆவார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல குசுமாசன தேவியை திருமணம் செய்து கொண்டதனூடாக சட்ட ரீதியான ஆட்சியை பெற்றுக் கொண்டார். கணேதன்ன, தந்துரை, பலன ஆகிய போர்களில் போர்த்துக்கேயரை சிறப்பாக வெற்றி கொண்டார். அடுத்ததாக மாணவர்களே, நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், தெல்கமோ விகாரையில் இருந்த புனித தந்ததாதுவை பெற்று ஆட்சியுரிமையை உறுதிப்படுத்திக் கொண்டார். சீதாவாக்கை ராஜசிங்கனை தோற்கடித்ததனூடாக கண்டிராசதானியை தனி ஒரு சிறப்பு ராசதானி ஆக்கினார். கண்டியில் தலதா மாளிகையை அமைத்த மன்னனும் முதலாம் விமல தர்ம சூரியன் ஆவான். ஆமாணவர்களே, இவரது காலத்தில்தான் கண்டியின் பொருளாதாரம் சிறப்பான ஒரு இடத்தை வகித்தது என்று குறிப்பிட முடியும். ஆமாணவர்களே, விவசாய அபிவிருத்திக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதாவது கொத்மலை, வளப்பனை, ஹரிஸ்பத்துவா ஆகிய பிரதேசங்களில் விவசாயத்திற்கான பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொண்டார். புடவை உற்பத்திக்கு தேவையான பருத்தி செய்கையாளர்களையும் நெற்பயிர் செய்கையாளர்களையும் ஊக்கப்படுத்தியதும் முதலாம் விமல தர்ம சூரியன் ஆவார். ஊவா பிரதேசத்தில், நமது பிரதேசத்தின் இரும்பு தொழிலை விருத்தி செய்வதற்கான பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொண்டார். இரும்பை சூடாக்கும் கொள்ளர் பட்டறை ஒன்று, அதாவது 175 கொள்ளர் பட்டறைகள் உருவாக்கப்பட்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இவற்றிலிருந்து விவசாயத்திற்கு தேவையான உபகரணங்களை உற்பத்தி செய்ததும் சிறப்பம்சமாகும். ஆமாணவர்களே, முதலாம் விமல தர்ம சூரியன் தொடர்பான வினாவும் இம்முறை பரீட்சையில் வினவப்பட்டது மிக சிறப்பாக அமைந்திருந்தது. ஆமாணவர்களே, ஐந்தாம் வினாவின் நான்காம் உபவினா முதலாம் விமல தர்ம சூரிய மன்னனின் கண்டிராச ராஜ்யத்தின் சிறந்த ஆட்சியாளன் என்பதை காட்டும் மூன்று காரணிகளை கொண்டு விளக்குக. ஆமாணவர்களே, ஐந்தாம் வினாவின் நான்காம் உபவினா முதலாம் விமல தர்ம சூரிய மன்னன் கண்டிராஜ்யத்தின் சிறந்த ஆட்சியாளன் என்பதை மூன்று காரணிகளை கொண்டு விளக்குக என்ற வினா வினவப்பட்டிருந்தது. ஆமாணவர்களே, இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் முதலாம் விமல தர்ம சூரியன் தொடர்பான வினாக்களுக்கு நாம் அவரது அரசியல் பணி, பொருளாதார பணி, சமய பணி என்ற அடிப்படையில் நாம் இங்கு விடைகளை குறிப்பிட்டிருந்தால் சரி என ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் என மாணவர்களே. இங்கு நான் மேலதிகமாக இன்னொரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். அவரது சமய பணி என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது பர்மாவிலிருந்து உபசம்பத்தாவிற்கான பிக்குகளை அளித்துக் கொண்டமையும் இங்கு குறிப்பிட வேண்டும். அதேபோன்று கம்பளை ராசதானியை சேர்ந்த பழைய விகாரிகளை புனரமைப்பு செய்ததும் அவரது பௌத்த பணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கு. லங்கா திலக்க விகாரை, கடலாதினிய விகாரை, ரிதி விகாரை என்பன இவரால் புனரமைப்பு செய்யப்பட்ட விகாரைகள் ஆகும். அடுத்ததாக பொருளாதாரத்தில் மேலும் ஒரு பணியை இங்கு நான் குறிப்பிட வேண்டும். வெடிமருந்து தேவைக்கான உப்பு உற்பத்தி கைத்தொழிலையும் வளர்ச்சி அடைந்து செய்தது முதலாம் விமல தர்ம சூரிய மன்னன் ஆவான். ஆமாணவர்களே, கண்டிராசதானியின் முதலாம் விமல தர்ம சூரியன் தொடர்பான பூரணமான விளக்கத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆமாணவர்களே, அடுத்ததாக சினரத் மன்னன் தொடர்பாக பார்ப்போம். 1604 ஆரம்பமான இவரது ஆட்சி காலம் இங்கு மிக முக்கியமானதாகும். ஆம் மாணவர்களே, முதலாம் விமல தர்ம சூரியனின் ஒன்று விட்ட சகோதரனே சினரத் மன்னன் ஆவான். முதலாம் விமல தர்ம சூரியன் இறக்கும் தருவாயில் அவரது இரு குழந்தைகளும் சிறுவர்களாக இருந்தனர், இளம் பராயத்தவர்களாக இருந்தனர். எனவே அடுத்த ஆட்சிக்கான பொறுப்பு சினரத் மன்னனிடம் கையளிக்கப்பட்டது. சினரத் மன்னனும் தனது ஆட்சியுரிமையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக மீண்டும் குசுமாசன தேவியை திருமணம் செய்து கொண்டார். ஆமானவர்களை, இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவரது சட்டரீதியான ஆட்சியை எவ்வாறு அவர் உறுதிப்படுத்திக் கொண்டார் என்பது. அடுத்ததாக நம் முதலாம் விமல தர்ம சூரியனின் மகன்மாரான குமாரசிங்க இளவரசனுக்கும் விஜயபால இளவரசனுக்கும் சினரத் மன்னனின் மகனான ராஜசிங்க, அதாவது மகா ஆஸ்தான குமாரன் எனப்படுகின்ற ராஜசிங்க மன்னனுக்கும் இடையில் ஆட்சி கையளிக்கப்படுவதற்கான செயற்பாடுகளை சிறப்பாக திட்டமிட்ட மன்னன் என்ற அடிப்படையில் நாம் சினரத் மன்னனை குறிப்பிட முடியும். இவரது ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான சம்பவம் தான் கண்டிராசதானி மூன்றாக பிளவுபட்டது. கண்டிராசதானி மூன்றாக பிளவுபட்டது எவ்வாறெனில், மாணவர்களே, முதலாம் விமல தர்ம சூரியனின் மகன்மாரான குமாரசிங்க இளவரசனுக்கும் விஜயபால இளவரசனுக்கும் ஊவா பிரதேசம், மாத்தளை பிரதேசம் ஆகியன பிரித்து வழங்கப்பட்டிருந்தது. அதே போன்று ராஜசிங்க இளவரசனுக்கு கண்டிராசதானி, அதாவது கண்டி பிரதேசம் பொறுப்பாக கையளிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் அடுத்ததாக கண்டிராசதானியின் அரசனாக வர இருப்பவர் மகா ஆஸ்தான குமாரன் எனப்படும் இரண்டாம் ராஜசிங்க மன்னன். இவர் சினரத் மன்னனின் மகன். எனவே மிக சிறப்பான பல்வேறு ராஜதந்திரங்களையும் சிறப்புகளையும் கொண்ட இரண்டாம் ராஜசிங்கனின் ஆட்சி தொடர்பாகவே நாம் அடுத்து பார்க்க இருக்கின்றோம். இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கிய கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கிய கதை. இப்பழமொழியுடன் தொடர்புடைய மன்னன் யார் என்று கேட்டால், இக்கூற்றுடன் தொடர்புடைய மன்னன் யார் என்று கேட்டால் இரண்டாம் ராஜசிங்கனை நாம் இலகுவாக குறிப்பிட்டு விடுவோம். போர்த்துக்கேரை விரட்டுவதற்காக ஒல்லாந்தரையின் நாட்டிற்குள் வரவழைத்துக் கொண்டவர் இரண்டாம் ராஜசிங்க மன்னன். இவர் தொடர்பாக மிக முக்கியமான விடயங்களை இங்கு நான் குறிப்பிடுகின்றேன், குறிப்புகளாக எடுத்துக் கொள்ளுங்கள். இவரது இளமை பெயர் மகா ஆஸ்தான குமாரன். தந்தையார் சினரத் மன்னன், தாயார் குசுமாசன தேவி. இவர் தொடர்பான சிறப்பு கூற்று, இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கியது போல. இவர் காலத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான உடன்படிக்கை எனும் பொழுது உள்ளாந்தருடனான 1638 இடம்பெற்ற உடன்படிக்கையை குறிப்பிட முடியும். இவர் வெற்றி பெற்ற போர்கள் என்று பார்க்கும் பொழுது ரந்தனிவள கண்ணோருவாகிய போர்களை நாம் குறிப்பிட முடியும். போர்த்துக்கேரியின் நாட்டிலிருந்து விரட்டுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட மன்னன் இரண்டாம் ராஜசிங்க மன்னன். இதற்காக 1638 ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டார். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, இலங்கை மன்னர்கள் கண்டிராசதான் இலங்கை மக்கள் கண்டியின் மன்னனையே தம் மன்னராக கருதினர். எனவே கண்டிராஜ்யத்தின் மன்னன் தன்னை இலங்கையின் மன்னனாக பிரதிநிதித்துவப்படுத்துவது மிக அவசியமாக காணப்பட்டது. இதற்கான முயற்சிகளையே இரண்டாம் ராஜசிங்க மன்னன் மிக சிறப்பாக மேற்கொண்டார். ஆமானவர்களே, உள்ளாந்தருடனான ஆட்சிக்கால பகுதியில் மிக பெரிய பிரதேசங்களை தன் வசம் படுத்தி வைத்திருந்த அரசன் 1658 காலப்பகுதியில் உள்ளாந்தர் இலங்கையின் பல்வேறு துறை கரையோர பிரதேசங்களை 1658 உள்ளாந்தர் இலங்கையின் பல்வேறு கரையோர பிரதேசங்களை தன் வசப்படுத்தி கொண்டு வைத்திருந்தனர். அந்த 1638 ஒப்பந்தத்தில் இடம்பெற்ற ஒரு சிறு மாற்றம், இதன் அடிப்படையில் உள்ளாந்தரின் கைவசம் இலங்கையின் கரையோரம் சென்றது. என்றாலும் கூட இரண்டாம் ராஜசிங்க மன்னன் உள்ளாந்தரிடமிருந்து பல்வேறு பிரதேசங்களை கண்டிராசதானியுடன் இணைத்துக் கொள்ளும் செயற்பாடுகளில் அதிகமாக ஈடுபட்டார். இதன் அடிப்படையில் கற்பிட்டி, சிலாவம், திருகோணமலை, மட்டக்களப்பு ஆகிய துறைமுக பிரதேசங்கள் கண்டிராஜ்யத்தின் கீழ் அக்கால பகுதியில் காணப்பட்டன. கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால ஆட்சி முடிவில் சிறப்பானதொரு கண்டிராஜ்யத்தின் ஆட்சி அமைப்பினை கொண்டிருந்தார் இரண்டாம் ராஜசிங்க மன்னன். அம்மாணவர்களை அடுத்ததாக நாம் இரண்டாம் விமலதர்ம சூரியன் தொடர்பாக பார்ப்போம். இரண்டாம் ராஜசிங்க மன்னனின் மகனான இரண்டாம் விமலதர்ம சூரியன் 1687 ஆண்டு தன் ஆட்சிக்கு வந்தார். இவர் இரண்டாம் ராஜசிங்கனை போல் சிறப்பானதொரு திறமை பெற்ற ஆட்சியாளன் என்றே இல்லாத பொழுதிலும் பல்வேறு விதமான சமய பணிகளில் தன் கவனத்தை செலுத்தியுள்ளார் என்பதற்கான உதாரணங்கள் பல உள்ளன. இரண்டாம் ராஜசிங்க மன்னனின் ஆட்சி காலத்தில் கண்டியின் பல்வேறு பிரதேசங்களை தன் வசம் வைத்திருந்த நிலைமையை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்ளும் வேளையிலேயே இரண்டாம் விமலதர்ம சூரியன் அதிகமாக ஈடுபட்டார். அதே நேரம் உள்ளாந்தருடன் சிறந்த ஒரு தொடர்பினை பேணியதும் இரண்டாம் விமலதர்ம சூரிய மன்னன் ஆவார். கண்டிராசதானியின் பௌத்த சமயத்தை புத்தெழுச்சி அடைய செய்வதற்கான பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்ட இரண்டாம் விமலதர்ம சூரியன் பர்மாவிலிருந்து உபசம்பத்தாவை நடத்துவதற்காக பிக்குகளை வரவழைத்தார். அதற்காக உள்ளாந்தரின் உதவியையும் பெற்றுக் கொண்டார். தலதா மாளிகையை புனர்நிர்மாணம் செய்ததும் இம்மன்னனாவார். ஆமானவர்களே, அடுத்தபடியாக இலங்கையின் இறுதி சிங்கள மன்னனான ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்க மன்னனை பற்றி பார்ப்போம். வீர பராக்கிரம நரேந்திர சிங்க மன்னன் இரண்டாம் விமலதர்ம சூரிய மன்னனின் மகன். 1707 ஆண்டு ஆட்சிக்கு வந்தார். இவரது ஆட்சிக்கால பகுதியில் இவர் சிறுவயதிலேயே ஆட்சிக்கு வந்த அந்த காரணத்தினால் இவர் சிறுவயதிலேயே ஆட்சியை பொறுப்படுத்திக் கொண்டார். தனது தந்தையைப் போலவே தென்னிந்தியாவிலிருந்து இளவரசி ஒருவரை திருமணம் செய்து கொண்டார். இங்குதான் அதற்கான குழப்பம் ஆரம்பமாகின்றது. ஸ்ரீ வீரபராக்கிரம நரேந்திர சிங்க மன்னனுக்கும் தென்னிந்திய நாயக்க வம்ச இளவரசிக்கும் வாரிசுகள் இல்லாத காரணத்தினால் அடுத்த ஆட்சியாளனுக்கான சவால் இங்கு எழுகின்றது. இந்த ஆட்சியாளன் யார் என்று பார்க்கும் பொழுது தென்னிந்திய நாயக்க வம்ச மரபுப்படி அரசனின் மனைவியின், அதாவது அரசியின் சகோதரனுக்கே ஆட்சியுரிமை செல்ல வேண்டும். எனவே அதற்கான ஆட்சியுரிமையை பெற்றுக் கொள்வதற்கு நாயக்க வம்சத்தை சேர்ந்த அரசியின் சகோதரன் இலங்கை வந்தார். அவரே ஸ்ரீ விஜய ராஜசிங்க மன்னன் ஆவார். எனவே கண்டிராசதானி நாயக்க வம்ச அரசர்களிடம் கையளிக்கப்பட்ட சந்தர்ப்பம் இதுவாகும். வீரபராக்கிரம நரேந்திர சிங்கன் இறுதி சிங்கள மன்னனாக இருந்த பொழுது அடுத்ததாக நாயக்க வம்சத்தின் முதல் மன்னனாக ஸ்ரீ விஜயராஜசிங்கன் தனது பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார். அதன் அடிப்படையில் தொடர்ந்தும் ஸ்ரீ விஜயராஜசிங்கனின் பின்னரான மன்னர்கள் நாயக்க வம்ச மன்னர்களாக இலங்கையை ஆட்சி செய்து கொண்டனர். என்றாலும் மன்னவர்களே, இவர்கள் பௌத்த சமயத்தை தழுவி பௌத்த சமயத்தவர்களுக்கான பல்வேறு சேவைகளை செயற்படுத்தினர் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. சமூகத்தில் சமநிலையை பேணுவதற்கும் தனது அரசியல் உறுதிப்பாட்டினை பெற்றுக் கொள்வதற்கும் இவர்களது செயற்பாடு மிக அரசின் சமநிலையை பேணுவதற்கும் மக்களிடம் சிறந்த அபிப்பிராயத்தினை பெற்றுக் கொள்வதற்கும் இவர்கள் பௌத்த சமயத்தை தழுவி பௌத்த சமயத்திற்கு சேவையினை ஆற்றினர் என்பதில் ஐயமில்லை. ஸ்ரீ விஜயராஜசிங்க மன்னன் வெளிவிட்ட சரணங்கர தேரர் என்பவரின் ஆலோசனையை பெற்று பல்வேறு பௌத்த சேவைகளை ஆற்றியுள்ளார். உதாரணமாக பர்மாவிலிருந்து குருமாரை தெரிவித்து உபசம்பத்தா நிகழ்வினையும் நடத்தியுள்ளார். அதேபோன்று பௌத்த சமயத்திற்கு தேவையான சகல வசதிகளையும் பௌத்த பிக்குமார்களுக்கு செய்து கொடுத்துள்ளார். மாணவர்களே, ஸ்ரீ விஜயராஜசிங்கனும் தென்னிந்திய இளவரசியை தான் திருமணம் செய்து கொண்டார். அவருக்கும் வாரிசுகள் இல்லை. எனவே அவர்களின் குலவழக்கப்படி அரசியின் சகோதரனுக்கே அடுத்த ஆட்சி உரிமை வழங்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் ஆட்சியாளனாக வந்தவர்தான் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் ஆவார். கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னனின் ஆட்சிக்காலம் 1747 ஆண்டு தொடங்கி 1781 ஆண்டு காலப்பகுதியில் முடிவடைகின்றது. இவரும் பதவிக்கு வந்த காலமானது சிறுவயது காலப்பகுதியாகும். அவரது ஆட்சி காலத்தின் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னனின் ஆட்சி காலத்தில் அவரது தந்தையான நரேனப்பா நாயக்கன் சிறிது காலம் கண்டியை ஆட்சி செய்ததாகவும் சில தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆம், கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் காலத்தில் பௌத்த சமயம் இலங்கையில் மிக சிறப்பாக புகழ்பெற்று காணப்பட்டது, வளர்ச்சியுற்று காணப்பட்டது என்றும் குறிப்பிட முடியும். இவரும் வெளிவிட்ட சரணங்கர பிக்குவின் ஆலோசனைப்படி பௌத்த சமயம் மறுமலர்ச்சியை ஏற்படுவதற்கான செயற்பாடுகளையும் மேற்கொண்டார் என்றும் குறிப்பிட முடியும். ஆம் மாணவர்களே, கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் சீய நாட்டிலிருந்து தூதுக்குழுவை வரவழைத்து, அதாவது உபாலி தேரர் என்பவரின் தலைமையில் தூதுக்குழுவை வரவழைத்து இலங்கையில் உபசம்பதா நிகழ்வினை நடத்தியுள்ளார். அதன் மூலமாக இலங்கையில் சீயம் நிக்காய என்ற ஒரு பௌத்த மரபு முறை ஆரம்பமானது. சீயம் நிக்காய என்ற மரபு முறையாகும். இது 1753 இலங்கையில் கொண்டுவரப்பட்டது. இலங்கையிலும் கரையோர பிரதேசங்கள், அதாவது உலர்வளைய பிரதேசத்திலும் காணப்பட்ட பல்வேறு விகாரைகளை புனரமைப்பு செய்வதிலும் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் ஈடுபட்டார் என்பதும் இங்கு தெளிவாகின்றது. வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்கர பிக்குவுக்கு சங்கராஜ என்ற பதவியை வழங்கி பௌத்த பிக்குகளுக்கான மறுமலர்ச்சிக்கான செயற்பாடுகளில் இவர் ஈடுபட்டார், ஒத்துழைப்பு வழங்கினார் என்பதையும் இங்கு நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமாணவர்களை, இவரது உள்ளாந்தருடனான தொடர்பு என்று பார்க்கும் பொழுது, குறிப்பிட்ட காலம் வரையில் நல்லுறவுடன் செயற்பட்ட கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னனின் உறவு சிறிது காலத்தில் மோதல்களாக உள்ளாந்தருடன் ஆரம்பமானது. அதேவேளை கண்டி ராசதானி ஒரு அடிமை ராசதானியாக கூடிய வாய்ப்பும் அதற்கான ஒரு ஒப்பந்தமும் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் மன்னன் காலத்தில் ஏற்பட்டது என்றும் குறிப்பிட முடியும். 1766 இவ்வாறானது ஒரு சம்பவம் இடம்பெற்றதாகவும் ஒப்பந்தம் ஒன்று இடம்பெற்றதாகவும் குறிப்பிட முடிகின்றது. ஆமாணவர்களே, இவருக்கும் வாரிசுகள் இல்லை என்ற காரணத்தினால் ஆட்சியுரிமை சிக்கல் தோன்றியது. அதன் அடிப்படையில் அடுத்ததாக ஆட்சிக்கு வந்தவர் அவருடைய சகோதரனான கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னனின் சகோதரனான ராஜாதி ராஜசிங்க மன்னன் ஆவான். ராஜாதி ராஜசிங்க மன்னன் காலத்திலும் கண்டி ராசதானியில் பல்வேறு விதமான மிக முக்கியமான செயற்பாடுகள் இடம்பெற்று வந்துள்ளன. ஆமாணவர்களே, 1796 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 1796 ஆங்கிலேயர் கரையோரத்தை கைப்பற்றிய காலப்பகுதியாகும். அக்காலப்பகுதியில் கண்டிராஜ்யத்தை ஆட்சி செய்த மன்னன் ராஜாதி ராஜசிங்க மன்னன் ஆவான். தூதுக்குழுக்கள் என்ற அடிப்படையில் தூதுக்குழுக்கள் இரண்டினை சந்தித்தவனும் ராஜாதி ராஜசிங்க மன்னன் ஆவான். ஆமாணவர்களே, ராஜாதி ராஜசிங்க மன்னனுக்கும் வாரிசின்றியே இறக்க நேரிட்டது. அதற்கு அடுத்தபடியாக கண்டிராசதானியின் ஆட்சிய பொறுப்பில் பல்வேறு சிக்கல்கள் தோன்றின. இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட இலங்கையின் கண்டிராஜ்ய பிரதானி பிலிமத்தலாவ ராஜசிங்க மன்னனின் பிரதம பிரதானியாக செயற்பட்ட கண்ணசாமி என்பவரை ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் என்ற பெயரில் தனக்கு சாதகமாக செயற்படுத்தும் நோக்கில் அரசனாக்கிக் கொண்டார். 1798 இலங்கையின் அரசனான, அதாவது கண்டிராஜ்யத்தின் அரசனான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனே இலங்கையின் இறுதி அரசனாக கருதப்பட்டான். இதற்கான செயற்பாடுகள் தொடர்பாக நாம் இங்கு பார்ப்போம். பிலிமத்தலாவின் சாதக செயற்பாட்டிற்காக மன்னனாக்கப்பட்ட கண்ணசாமி பிலிமத்தலாவுக்கு எதிரான பல்வேறு செயற்பாடுகளை ஈடுபட்டார். அதேவேளை கண்டிராசதானியின் பல்வேறு விதமான சிறப்பான செயற்பாடுகளிலும் ஈடுபட்ட இம்மன்னன் குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் கண்டி மக்கள் வெறுப்படையக்கூடிய பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்டதன் காரணமாகவே 1815 ஆகும் பொழுது கண்டிராஜ்யம் பிரித்தானியர் கைவசமாக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஆமாணவர்களே, ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னனை கண்டி பிரதானிகளும் கண்டி மக்களும் ஆங்கிலேயரிடம் கைப்பற்றி கையளிக்கும் அளவுக்கு வெறுப்படையக்கூடிய சில சம்பவங்களும் இங்கு தோன்றின. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கண்டிராஜ்யத்தை ஆட்சி செய்த அரசர்களின் மிக சுருக்கமான விடயங்களையும் நான் இங்கு குறிப்பிட்டேன். மிக முக்கியமான விடயங்களும் அவைதான். இவை தொடர்பாக தரம் 11 ஸ்ரீ விக்ரமராஜசிங்கம் தொடர்பான விளக்கம் 2 பாடாலையில் காணப்படுகின்றது. எனவே அது தொடர்பான சிறந்த விளக்கத்தினை அங்கு பெற்றுக் கொள்ளலாம். ஆமாணவர்களே, கண்டிராஜதானியின் அரசர்கள் தொடர்பான விளக்கம் இங்கு ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். கண்டிராசதானியின் நிர்வாக கட்டமைப்பு தொடர்பாக இங்கு நாம் அடுத்து பார்ப்போம். நிர்வாகம் எனும் பொழுது கண்டிராஜ்யம் எவ்வாறு ஆளப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்வதே இதுவாகும். நிர்வாகம் என்று பார்க்கும் பொழுது கண்டிராஜ்யம் எவ்வாறு ஆட்சி செய்யப்பட்டது என்ற தேடலே இதுவாகும். ஆம், நிர்வாக அமைப்பின் முதன்மை நபர் யார்? மன்னன். மன்னனுக்கு உதவுவதற்காக பிரதானமாக இரு பிரதானிகள் காணப்பட்டனர். அவர்கள் மன்னனின் அடுத்த அந்தஸ்து பெற்றவர்களாக காணப்பட்டனர். இவர்களுக்கான ஒரு அரசு சபை ஒன்றும் காணப்பட்டது. மகுள் மடுவு எனப்படுவதே அந்த அரசு சபை ஆகும். இந்த அரசனின் தலைமையில் கூடும் இந்த சபையில் பிரதானிகள், திசாவைகள், தலைமை செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள் என்போர் சமூகம் அளித்து அங்கம் வகிக்க வேண்டும். ஆம் அவர்களே, உங்களுக்கு தெரியும், கண்டிராசதானி பல்வேறு நிர்வாக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஆட்சி செய்யப்பட்டிருந்தது. கண்டி மன்னனின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் அரச மாளிகை சேவைகளும் பிரிக்கப்பட்டிருந்தது. ஆமாணவர்களே, உங்களுக்கு ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன், இங்கு காணப்பட்ட பிரதேசங்கள். இந்த பிரதேசங்களில் பிரதானமானது ரட எனப்படும் ரட்டவசம் எனும் பிரதேசங்கள் ஆகும். இது பிரதம பிரதானி மூலமாக நிர்வாகம் செய்யப்பட்டது. ஆமாணவர்களே, முதலில் அரசனின் அதிகாரங்கள் என்பது தொடர்பாக சற்று பார்ப்போம். நாட்டின் உயர் அதிகாரம் அரசனுக்குரியதாக காணப்பட்டது. நாட்டின் அமைதியை பேணுவதும் பாதுகாப்பை வழங்குவதும் அரசனின் பிரதான பணியாக காணப்பட்டது. ஆம் அவர்களே, இதற்காக செயற்பட்ட அரசர்கள் தொடர்பாகவும் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அரசனானவன் சட்ட ரீதியான ஆட்சியினையும் சம்பிரதாய பூர்வமான ஒரு நடைமுறையையும் பின்பற்ற வேண்டியிருந்தது. நாட்டின் உயர்ந்த நீதி அதிகாரம் மன்னனிடம் காணப்பட்டது. குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கும் அதிகாரமும் மன்னனிடமே காணப்பட்டது. ஆம் அவர்களே, நாட்டின் அனைத்து அரசியல் கர்மங்களுக்கும் அரசியல் செயற்பாடுகளுக்கும் தலைவனாக செயற்பட்டவன் அரசனாவான். அடுத்ததாக பிரதான பிரதானிகள் தொடர்பாக இங்கு பார்ப்போம். பிரதானிகள் எனும் பார்க்கும் பொழுது பிரதம பிரதானி, இரண்டாவது பிரதம பிரதானி என்றவாறு இரண்டு பதவி நிலைகள் காணப்பட்டன. பல்லேகம்பா என்பது பிரதான பிரதானியும் உடகம்பா பிரதானி என்பது இரண்டாவது பிரதான பிரதானியுமாக இருந்தனர். இந்த பிரதான பிரதானிகளுக்கு எழுக்கோரளை, ஊவா, மாத்தலை, வளப்பனை, பிந்தன, வெள்ளஸ்த, நுவரகலாவிய ஆகிய பிரதேசங்கள் நிர்வாகத்திற்காக பிரித்தளிக்கப்பட்டிருந்தன. இரண்டாம் அதிகாரம் அதாவது இரண்டாம் பிரதானிக்கு, உடகம்பா பிரதானிக்கு கோரளைகள் பொறுப்பாக வழங்கப்பட்டிருந்தன. நான்கு கோரளைகள், மூன்று கோரளைகள், சப்ரகமுவ, உவா பிரதேசம், உடுநுவர, யட்டினுவர, தும்பனை, புலத்கம, கொத்மலை ஆகிய பிரதேசங்கள் அவர்களுக்கு ஆட்சிப் பகுதிகளாக வழங்கப்பட்டிருந்தன. இப்பகுதிகளில் பெருவரி அல்லது அந்தந்த பிரதேசங்களுக்கான இயங்கு வரிகளை பெற்றுக் கொள்வதற்கான செயற்பாடுகளிலும் பிரதானிகளே ஈடுபட்டனர். அதேபோன்று விகாரிகள் தேவாலயங்களை நிர்வாகம் செய்வதற்காகவும் இவர்களுக்கு பொறுப்புகள் கையளிக்கப்பட்டிருந்தன. ஆமாணவர்களே, கடுப்புள்ளி என்ற சொல் யாரை குறிப்பிடுகின்றது? பிரதானிகளின் கட்டளைகளையும் செய்திகளையும் பிராந்திய அதிகாரிகளுக்கு கொண்டு செல்பவரே கடுப்புள்ளே ஆவார். வெள்ளைப்பூண் இடப்பட்ட முனைவளைந்த புறம்பு கொண்ட அடையாளமே அவர்களது பதவி நிலையை காட்டும் உருவ அடையாளம் ஆகும். ஆமாணவர்களே, இங்கு மாளிகை, அரச மாளிகை உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருந்தேன். அரசனுக்கு கீழ் பொறுப்பாக காணப்பட்ட அரச மாளிகை, மாளிகையின் அந்தந்த பொறுப்புகளுக்காக பல்வேறு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் நிலமே மற்றும் முகாந்திரம் என்ற பெயர்களால் அழைக்கப்பட்டிருந்தனர். ஆமாணவர்களை, யானைகளுக்கு பொறுப்பானவர் கஜநாயக்க நிலமே என்று அழைக்கப்பட்டார். அதேபோன்று பிரதம செயலாளர், களஞ்சிய பொறுப்பாளர், புனித தந்ததாதுவுக்கு பொறுப்பாளர் என்போர் காணப்பட்டனர். புனித தந்ததாதுவுக்கு பொறுப்பானவர்கள் தியவட்டன நிலமே என்றும், ஆடைகளுக்கு பொறுப்பானவர்கள் சலுவட்டன நிலமே என்றும், உணவு வளங்களுக்கு பொறுப்பானவர்கள் பத்வட்டன நிலமே என்றும், குதிரை லாயம், கலையரங்கு ஆகியவற்றிற்கு பொறுப்பானவர்கள் முகாந்திரம் என்ற பெயர்களிலும் மாளிகையில் நிர்வாகத்தில் ஈடுபட்டு இருந்தனர். ஆமாணவர்களே, கஜநாயக்க என்போர் யானைக்கு பொறுப்பாளர், தியவட்டன என்போர் புனித தந்ததாதுவிற்கு பொறுப்பாளர். என்றும் உங்களுக்கு தெரியும், கண்டியின் பெரஹெரா காலப்பகுதியில் இவருக்கே முதலிடம் வழங்கப்படும். ஆடையணிகளுக்கு பொறுப்பானவர் சலுவட்டன நிலமே, உணவுகளுக்கு பொறுப்பானவர் பத்வட்டன நிலமே என்றவாறு மாளிகையின் பொறுப்புகளுக்கான அதிகாரிகள் காணப்பட்டனர். அடுத்ததாக ரட்டவசம அல்லது பிரதேச நிர்வாகம் தொடர்பாக பார்ப்போம். பிரதேச நிர்வாகம் என்று பார்க்கும் பொழுது பிரதேசமானது ரட திசாவை என்ற 21 பிரிவுகளால் கொண்டமைந்த பகுதியாகும். உடுநுவர, யடினுவர, தும்பனை, ஹரிஸ்பத்துவ, தும்பர, ஹேவாஹிட்ட, கொத்மல, உடபுலத்கம, பாத்த புலத்கம என்பன ரட என்ற பெயரில் அழைக்கப்பட்டன. உடுநுவர, யடினுவர, தும்பனை, ஹரிஸ்பத்துவ, தும்பர, ஹேவாஹிட்ட, கொத்மலை, உடபுலத்கம, பாத்த புலத்கம என்பன ரட என்ற பெயர் பிரதேசங்களாக காணப்பட்டன. கோரளைகள், 4 கோரளை, 3 கோரளை, ஊவா, சப்ரகமுவ, மாத்தலை, வளப்பனை ஆகியன 12 திசாவிகளாக காணப்பட்டன. ரட்டக்கு பொறுப்பானவர் ரட்டரோல அல்லது ரட்டை மாத்தியா என்று அழைக்கப்பட்டார். அவர்களுக்கு உதவியாக லியனரால எழுதுபவர், உண்டியரால, நிதிக்கு பொறுப்பானவர் போன்ற சில அதிகாரிகளும் செயற்பட்டு வந்திருந்தனர். திசாவிகளுக்கு பொறுப்பானவர் திசாவை என்றவாறு கோரளைகளுக்கு பொறுப்பானவர்கள் அல்லது பற்றுகளுக்கு பொறுப்பானவர்கள் கோரளை என்றும் அழைக்கப்பட்டனர். இம்முறை பகுதி 1 இது தொடர்பான வினாக்களை நீங்கள் காணக்கூடியதாக இருந்திருக்கும் மாணவர்களே. கண்டிராசதானியின் பொருளாதார கட்டமைப்பு தொடர்பாக இங்கு சற்று பார்ப்போம். கண்டிராசதானியின் பொருளாதாரம் என்று பார்க்கும் பொழுது சிறந்த ஒரு பொருளாதார கட்டமைப்பு காணப்பட்டது. அரசின் கீழ் அவர்களது பொருளாதார செயற்பாடுகள் கட்டமைக்கப்பட்டிருந்தன. ஆமாணவர்கள், கண்டிராசதானியின் விவசாயம் தொடர்பாக இம்முறை உங்களுக்கு வினா ஒன்று எழுப்பப்பட்டிருந்தது. எனவே கண்டிராசதானியின் பொருளாதாரம் என்று பார்க்கும் பொழுது அதன் விவசாய செயற்பாடுகள் தொடர்பாகவும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகும். நெற்பயிற்சிகை, மத்திய மலைநாட்டை கொண்ட நிலத்தோற்றத்தில் படிக்கட்டு முறையிலான நெற்பயிற்சிகையே காணப்பட்டதற்கான சான்றுகள் காணப்படுகின்றன. இன்றும் நாம் அது தொடர்பான பிரதேசங்களை அறியக்கூடியதாக இருக்கின்றது. கண்டிராசதானியில் வீட்டுத் தோட்டமும் இடம்பெற்றிருக்கின்றது. வீட்டுத் தோட்டம் பலா, திண்ணை, பாக்கு, வெற்றிலை, சாதிக்காய், கராம்பு, பா, மரக்கறி, பழவகை என்பவற்றை உற்பத்தி செய்யக்கூடிய வீட்டுத் தோட்டங்களாக சுய தொழிலில் ஈடுபட்ட மக்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோன்று சேனை பயிற்சிகையும், மலைக்காடுகளில் சேனை பயிற்சியில் ஈடுபட்ட ஒரு விவசாய பண்பும் இங்கு காணப்படுகின்றது. மலைச்சாய்வுகளில் உளுந்து, குரக்கன், எள்ளு, சோளம், திணை, சாமை என்பன இங்கு உற்பத்தி செய்யப்பட்டன. விலங்கு வளர்ப்பு என்று பார்க்கும் பொழுது பண்டைய காலம் தொட்டு இலங்கையில் காணப்படும் ஒரு விவசாய முறை இதுவாகும். மாடு, ஆடு, கோழி என்பன இங்கு வளர்க்கப்பட்டன. இவை பால் பெறுவதற்காகவும் இறைச்சிக்காகவும் விவசாயத்திற்காகவும் பயன்படுத்தப்பட்டன. மாணவர்களே, இந்த பொருளாதார செயற்பாட்டில் அரசிற்கான நிதி சில வரிகள் மூலமும் மறவிடப்பட்டது. எவ்வாறான வரி என்று பார்க்கும் பொழுது மடிகே 10, குருவே 10, படகல 10, ரதா 10, ஹெந்த 10 என்ற மாதிரி 10 எனப்படுவது வரி என்று சொல்லி குறிக்கும் சிங்கள சொல்லாகும். மடிகே என்பது போக்குவரத்துக்கான வரி, குருவே என்பது யானை பிடித்தலுக்கான வரி, படகல என்பது வணைதலுக்கான அரி, படகல என்பது வணைதலுக்கான வரி, ரதா 10 என்பது சலவைக்கான வரி, ஹெந்த 10 என்பது நெசவுக்கான வரி. இவ்வாறான வரிகள் மூலமாக அரசிற்கு வருமானங்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதே போன்ற மாணவர்களே, விகாரையின் தேவாலயங்களின் நிர்வாகம் தொடர்பாகவும் இங்கு சில செயற்பாடுகள் திட்டமிடப்பட்டிருந்தன. விகாரை நிர்வாகத்திற்காக மகாநாயக்க, அனுநாயக்க என்ற பிரதானிகள் பொறுப்பாக செயற்பட்டனர். தலதா மாளிகையின் நிர்வாகம் தியவட்டன நிலைமையின் கீழ் காணப்பட்டது. இன்றும் அவ்வாறுதான் காணப்படுகின்றது. மாணவர்களே, விகாரிகளையும் தேவாலயங்களையும் பரிபாலித்தல், பூசைகளை நடாத்துதல், பெரஹராக்களை நடாத்துதல் என்பன கிராம தலைவர்களின் ராஜகாரிய முறையின் அடிப்படையில் சிறப்பாக இவர்களால் கையாளப்பட்டு வந்துள்ளது. கண்டிராசதானியின் மிக முக்கியமான அடுத்த செயற்பாடு அங்கு காணப்பட்ட நீதிமன்ற செயற்பாடுகள் ஆகும். நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டேன், கண்டி ராஜதானியின் நீதிமன்ற செயற்பாடுகளானது, அதாவது நீதி செயற்பாடுகளானது, அரசனுக்கே உயர் அதிகாரத்தை கொடுத்திருந்தது. சில முக்கியமான வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் மன்னனுக்கு வழங்கப்பட்டிருந்த, உதாரணமாக முக்கிய பிரதானிகள் அல்லது தலைவர்கள் தொடர்பான வழக்குகள், கிளர்ச்சிகள் குழப்பங்கள் தொடர்பான வழக்குகள், அரசியல் சூழ்ச்சி தொடர்பான வழக்குகள், அரசனுக்கு ஏற்பட்ட துரோகத்துடன் சம்பந்த ராஜ துரோகம் தொடர்புடைய வழக்குகள். உதாரணமாக இங்கு நாம் குறிப்பிட வேண்டும், ஸ்ரீ விக்ரமராஜ சிங்க மன்னன் தனக்கு ராஜ துரோகம் செய்தார் என்ற அடிப்படையில் பிலிமத்தலாவுக்கு தூக்கு தண்டனை வழங்கியது, அதாவது தலையை வெட்டி தூக்கு தண்டனை வழங்கியதும் இங்கு நாம் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். ஆம், உதாரணமாக இங்கு குறிப்பிட வேண்டும், ஸ்ரீ விக்ரமராஜ சிங்க மன்னன் தனக்கு துரோகம் இழைத்தார் என்ற பெயரில் பிலிமத்தலாவைக்கு மரண தண்டனை வழங்கியதை இங்கு நாம் சான்றாக சொல்ல முடியும். விகாரிகள் பிக்குகள் தொடர்பான வழக்குகள், இவை தொடர்பாகவும் அரசனுக்கான தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது. சமூகத்தில் தவறு செய்வோருக்கான தண்டனைகள் என்று பார்க்கும் பொழுது வேறுபட்ட வித்தியாசமான தண்டனைகள் இங்கு வழங்கப்பட்டிருந்தன. ஆம் மாணவர்களே, கன்னத்தில் அறைதல், இது நாம் சாதாரணமாக எதிர்கொள்கின்ற தண்டனைகள் தான். ஆனாலும் அங்கு வழங்கப்படுகின்ற தண்டனைகள் மீண்டும் அந்த தவறினை செய்யாத அளவுக்கு கடுமையாக காணப்பட்டது. விலங்கிடுதல், அதே போன்று முழந்தாளிடச் செய்தல், முடியை கத்தரித்தல், தென்னை மட்டையால் அடித்தல், துர்நாற்றத்தின் மத்தியில் வைத்தல், கசையால் அடித்தல், கீழ்குலத்தவராக்குதல், நாடு கடத்தல், நீரில் மூழ்கடித்துக் கொள்ளுதல், யானையால் மிதித்துக் கொள்ளுதல். ஆம் மாணவர்களே, இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் கண்டிராசதானியில் வழங்கப்பட்ட தண்டனைகள் தாமாகவே அந்த தவறினை செய்யக்கூடாதென உணர்த்தும் என்ற அடிப்படையில் அமைந்திருந்தது. எனவே இதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் கண்டிராசதானியின் நிர்வாக சிறப்பு எவ்வாறு காணப்பட்டது என்பது. அதே போன்று பொருளாதாரத்துறை தொடர்பாகவும் பார்த்தோம். அடுத்ததாக நாம் கண்டிராசதானியின் சமூக அமைப்பு தொடர்பாக பார்ப்போம். சிறப்பானதொரு சமூக அமைப்பை கொண்ட கண்டிராசதானி அரசனின் அடிப்படையில், அரசனின் நிலத்தினை பிரித்ததன் அடிப்படையில் அவரது சமூக கட்டமைப்பை வேறுபடுத்தி காட்டியிருக்கின்றது. ஆம், கண்டியின் நிலத்தினை அனுபவிக்கும் உரிமையினையும் அதற்கான பொறுப்பினையும் அடிப்படையாக கொண்டு நிலமானது கபாடகம், நிந்தகம், தேவாலகம், விகாரகம், பரவேணிகம் என்றவாறு வழங்கப்பட்டிருந்தது. கபாடகம் அரச மாளிகையின் தேவைக்காக பயன்படுத்தப்பட்ட நிலப்பகுதியாகும். நிந்தகம் பிரதானிகளின் சேவைக்காக வழங்கப்பட்டதாகும். தேவாலகம் தேவாலயங்களுக்கு தானமாக வழங்கப்பட்டதாகும். விகாரகம் விகாரிகளுக்கு தானமாகவும், பரவேணிகம் கிராமத்தவர்கள் பரம்பரையாக அனுபவித்து வரும் நிலமாகவும் காணப்பட்டது. ஆமாணவர்களே, இதிலிருந்து பெறப்படும் வருமானம் அரசனுக்கு அல்லது அரசுக்கு சொந்தமாக காணப்படும். இவற்றிலிருந்து பரவேணிகம் என்ற நிலத்தினூடாக பெறப்பட்ட சேவையானது ராஜகாரிய முறையினூடாக பெறப்பட்டது. ஆமாணவர்களே, ராஜகாரிய முறை என்பது சம்பளமின்றி மன்னனுக்கு வழங்கப்படுகின்ற உடல் ரீதியான சேவையாகும். ஆமாணவர்களே, கண்டிராசதானியின் கிராமிய சமூக அமைப்பு மிக சிறப்பாக கட்டமைக்கப்பட்டிருந்தது என்பதை இதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பொருளாதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சுயதேவை பூர்த்தி அடையக்கூடிய ஒரு சமூக அமைப்பை இங்கு உருவாக்கியிருந்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆமாணவர்களே, குலத்தை அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்பை நான் இங்கு குறிப்பிட்டேன். எந்த குலத்தினை கொண்டு, எந்த தொழிலினை அடிப்படையாக கொண்டு அவர்களது வாழ்க்கை பிரிக்கப்பட்டிருந்தது. ஆமாணவர்களே, குலத்தை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு அவர்களது வாழ்க்கை முறை காணப்பட்டது என்பதை நான் குறிப்பிட்டேன். ஒவ்வொரு குலத்தவருக்கும் தத்தமக்கு சொந்தமான பொருளாதார நடவடிக்கைகளும் காணப்பட்டன. இங்குதான் மாணவர்களே தீக பின்ன ஒரே வீட்டில் சாப்பிடுதல் என்றவாறு மூன்று வகையான திருமண முறைகள் காணப்பட்டன. கடந்த முறை பயிற்சியில் இத்திருமண முறைகள் தொடர்பான விளக்கம் வினாவாக விளங்கப்பட்டிருந்தது. ஆமாணவர்களே, அத்தமுறை எனப்படுவது இக்குடும்ப அமைப்பில், அதாவது சமூக அமைப்பில் காணப்பட்ட சிறந்த ஒரு உழைப்பு பரிமாற்ற முறையாகும். மக்கள் ஒற்றுமையுடனும் ஒருவருக்கொருவருடன் சிறந்த புரிந்துணர்வுடனும் வாழ்ந்தார்கள் என்பதற்கான சான்றுகள் பல கிடைத்துள்ளன. நட்பண்புகளை கொண்ட ஒரு சமூக லட்சணமாக காணப்படுகின்றது. அதேபோன்று கண்டிராஜ்யம் சிறப்பான ஒரு முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஆமாணவர்களை, கண்டிராஜ்யம் தொடர்பான பெரும்பாலான தகவல்களை நான் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். கண்டிராஜ்யம் தொடர்பான சிறந்த விளக்கம் ஒன்றை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இப்பொழுது வழங்கப்படுகின்ற மூன்று வினாக்களுக்கு விடையளிப்பதனூடாக உங்களது கற்றல் பெற்றினை நீங்களே அளவிட்டுக் கொள்ள முடியும். ஆமாணவர்களே, மூன்று வினாக்களை வழங்குகின்றேன். இதனை பின்வரும் தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் ஊடாகவோ எஸ்எம்எஸ் ஊடாகவோ அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆமாணவர்களே, இதோ தொலைபேசி இலக்கம் 077-15-49-046 077-15-49-046 உங்களுக்கான வினா இதோ. கண்டிராஜ்யத்தின் முதல் மன்னன் யார்? இரண்டாம் ராஜசிங்க மன்னன் இம்மன்னனின் மகன் ஆவார். கண்டிராசதானியின் சமூக அமைப்பில் கபாடகம் எனப்படுவது எது? இதற்கான விடைகளை நீங்கள் எஸ்எம்எஸ் ஊடாகவோ வாட்ஸ்அப் ஊடாகவோ எனக்கு எழுதி அனுப்பலாம். உங்களுடைய கருத்துக்களையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடியும். ஆமாணவர்களே, இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்திற்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கலாம் என்று எதிர்பார்ப்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மாணவர்களே.